السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي وقال أيضا اللهم إنك عفو تحب العفو فاعف عني رواه الترمذي கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால், பிதாத்துகள் மற்றும் மாற்று மத கலாச்சாரங்களை விட்டும் விலகி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம். சரியா? பிதாத்துகள் மற்றும் மாற்று மத கலாச்சாரங்களை விட்டும் விலகி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம் என்பது இன்றைய தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எதுக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய விதாத்துகளாக பண்றோம், சுன்னத்துகள் பண்றோமோ இல்லையோ விதாத்துகள் எக்கச்சக்கமா பண்றோம் அப்படிங்கறனால அந்த விதாத்துகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு இன்ஷால்லா கொடுத்துடலாம் அப்படிங்கறதும் மட்டுமல்லாம, உண்மையான முஸ்லிமா பேருக்கு நாம்கே வாஸ்தே முசல்மான்வாங்கல்ல, இந்த நாம்கே வாஸ்தே முசல்மானா இல்லாம யாரா இருக்கனே, நெசமான உண்மையான முஸ்லீமா இருக்கணும் அப்படிங்கறதா இந்த தலைப்புடைய நோக்கம். நம்மள வந்து முஸ்லீம் என்று சொல்லுகிறோமா இல்லையா, நமக்கு முஸ்லீம் என்று யார் பேரு வச்சதுன்னு சொன்னா, யார் வச்சது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேரு வச்சதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 78வது வசனம் சூரத்துல் ஹஜ்ஜுடைய கடைசி ஆயத்து அதான். அதில் அல்லாஹ் சொல்லுவான், முஸ்லிமீன், அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறான். எப்படி பெயர் வைத்தான்? முஸ்லிமீன், முஸ்லிம் என்று அவன் உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறான். அப்ப முஸ்லிம் என்று அல்லாஹ் நமக்கு பெயர் வச்சுக்கிறான். மட்டுமல்லாமல் பல நபிமார்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க. உதாரணமாக திருமறை குர்ஆனுடைய சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய 12வது அத்தியாயத்தின் 101வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாக, தவஃபனி முஸ்லிமன் வாலிஹத்னி பிஸ்ஸாலிஹீன், தவஃபனி முஸ்லிமன், அல்லாஹ்வே என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. என்னை முஸ்லிமா கேட்கறது யாரு? சாதாரண ஆள் கேட்கல, ஒரு நபி கேட்கிறாங்க. ஒரு நபி கேட்கிறாங்க, ஒரு நபி வந்து நான் முஸ்லிமா ஆகி நவுது பில்லாஹ் மின்ஹா முஸ்லிம் அல்லாஹ் நிலையில மூத்த போக வாய்ப்பு இருக்குதா? சாத்தியமே இல்ல. அவங்க கேட்கிறாங்க, தவப்பனி முஸ்லிமன், அல்லாஹ்வே என்னை ஒரு முஸ்லிமாக மரணிக்க செய்து, வாலிஹத்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு நல்லவர்களோடு என்னை மறுமையில் சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பாயாக என்று துவா செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன. அப்ப நம்ம எல்லாம் பேருக்கு முஸ்லிமாக இல்லாமல் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக கலிமாவோடு என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் மூத்தா போவனே அப்படின்னு சொன்ன. இதுகளை நீங்க வந்து கேட்டுக்கிறன, அதாவது விதாத்துகள் வந்து நம்ம எல்லாம் செய்யக்கூடாது. உதாரணமா விதாத்துனா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முன்னால விதாத்துனா என்னங்கறத உங்களுக்கு பல பேருக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகம் போட்டுறேன். உங்களுக்கு சுன்னத்துனா என்னன்னு தெரியும் இல்லையா? சுன்னத்துனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னது, அவர்கள் செய்தது, அவர்கள் அங்கீகரித்தது. ஒரு விஷயத்தை சுன்னத்துன்னு சொன்னா, உதாரணமாக நோன்பு துறக்கும் போது பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு துறக்கணும், ஹதீஸ் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படி பேரிச்சம்பழத்தை கொண்டு தான் நோன்பு திறந்தாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. புரிஞ்சா? அதான் என்ன சுன்னத்து. தம்பி போறவங்க வந்து கேமரா கிட்ட போக வேணா தட்டிக்க பயம், போறது எனக்கு தொந்தரவா இருக்கு. சரியா? அப்ப பேரிச பழத்தை வச்சு நோம்பு திறந்தாங்க அப்படிங்கறது வந்து சுன்னத்து, புரிஞ்சா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் தாடி வையுங்கள் சொன்னாங்க பத்தியலா, நம்ம தாடி வைக்கிறோம் பத்தியலா, அது என்ன சுன்னத்து? அப்ப சுன்னத்து அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் செஞ்சது, ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தது என்ன சுன்னத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாத்துனா என்னன்னு சொன்னா, ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத சொல்லாத அங்கீகரிக்காதவைகளை இஸ்லாம் என்ற பெயரால், மார்க்கம் என்ற பெயரால், நன்மை என்ற பெயரால் செய்வது என்ன பிதாத்து. புரியுதா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத விஷயங்களை இது இஸ்லாம், இது மார்க்கம், இது நன்மை என்கிற பெயரில் செய்வது என்ன பிதாத்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுண்ணத்தான காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர, அது நன்மையே தவிர, பிதாத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது என்பது வந்து இஸ்லாமிய அடிப்படையான ஒரு விஷயம். இப்படி நம்ம பிதாத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது சில பேர் எப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னா, சில பேர்னா உங்களை மாதிரி சாதா சீதா மக்கள் இல்ல, சில ஆளுங்களே கேள்வி கேட்கறாங்க. அப்ப நீங்க பிதாத்தை ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காதவைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் மைக்கில பயான் செய்யல, கேமராவில பதிவு பண்றீல, ஃபேன்ல உட்காரிய ஏசில உட்காரியல, ரசூலுல்லாஹ் என்ன மைக்கிலையா பயான் செஞ்சாங்க, கேமராவில பதிவு பண்ணாங்களா, அப்ப இதுகள்லாம் விதாட்சி இல்லையா அப்படின்னு உங்களை மாதிரி சாதா சீதா மக்கள் கேட்கல. இந்த உங்களை மாதிரி மக்கள் கேட்டா மன்னிச்சு விட்டுட்டு போயிடலாம். கேட்கறது யாரு? ஆலிமுசாக்கள். ஆலிமுசாக்கள் தங்களுடைய விதாட்டுகளை நிலைநாட்டுவதற்காக, அந்த அனாச்சாரங்கள் பாவங்களை நிலைநாட்டுவதற்காக வேணுக்கென்ற என்ன பண்றாங்க சொன்னா, இப்படி கேட்டு திசை திருப்பி மக்கள் என்ன பண்றாங்க, வழிகெடுத்து கொண்டு போறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் தெளிவா சொன்னேன், விதாத்து என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காதவைகளை மார்க்கம் என்ற பெயரால், இஸ்லாம் என்ற பெயரால், நன்மை என்ற பெயரால் செய்யறது என்ன பிதாத்து. நான் கேக்குறேன், மைக்கில பேசுறது வந்து மார்க்கம், மைக்கில பேசினா 100 நன்மை, மைக்கில பேசாட்டு 10 நன்மை, அப்படியா நான் சொல்றேன்? யாராவது சொல்றாங்களா, ஏசில உட்கார்ந்தாதான் நன்மை எல்லாம் ஜாஸ்தியா கொடுப்போம், ஏசி இல்லைன்னா நன்மை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவோமா? இதெல்லாம் உலக விஷயங்கள். இந்த ஏசி என்பது, மைக் என்பது, ஸ்பீக்கர் என்பது, கார் என்பது, இதுகெல்லாம் என்ன உலக விஷயங்கள். அப்ப உலக விஷயங்களை ரசூலுல்லாஹ் செய்யாத சொல்லாத செய்யற பாருங்க, அது என்ன இல்ல விதாத்து இல்ல. எது விதாத்து? மார்க்க விஷயத்தில் செய்கிறோமா இல்லையா, அதான் என்ன விதாத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், தெளிவா ஒரு ஹதீஸ் பேசுகிறது இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 2363 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல பார்ப்பாங்க. மதீனாக்காரவங்கெல்லாம் நிறைய பேரு விவசாயிகள். விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பேரிச்சம்பழங்களை வச்சு மகரந்த சேர்க்க பண்றாங்க. பேரிச்சம்பழங்களை வச்சு மகரந்த சேர்க்க பண்றாங்க. அத ரசூலுல்லாஹ் பார்த்து கூட, ஏன் இந்த மாதிரி மகரந்த சேர்க்கறாங்க, தேவையில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேப்ப சொல்லுவாங்க, லௌலம் தஃஅலு லகான ஹைரா, நீங்கள் இதை விட்டு விடலாமே, இந்த மகரந்த சேர்க்கை சேர்க்கிறாங்கல்ல பெருசமலத்தை வச்சு, இதை நீங்கள் என்ன செய்து விடலாமே, விட்டு விடலாமே அப்படி, விட்டு விடுங்கள் என்று உத்தரவு போடவில்லை, விட்டு விடலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அத உத்தரலாமே என்று சொன்ன உடனேயுமே சஹாபாக்கள் சமயனா வாத்தானா தானே, புரியுதா, கட்டு போடுவாங்கல்ல, என்ன பண்ணாங்க அந்த விவசாயத்துல மகசூல்ல, அந்த விவசாயம் பண்ணும் போது மகரந்த சேர்க்கை செய்யாமைய அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அன்றைய மகசூல், அந்த மகசூலை பார்த்தீங்களாக்கே என்னவாயிருச்சு, குறைஞ்சு போயிருச்சு. குறைஞ்சு போனவனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி பண்ணி நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம், மாஷா அல்லாஹ் நிறைய மகசூல், நிறைய லாபம் கிடைச்சிச்சு, நீங்க சொன்னிய நாங்க விட்டுட்டோம், மகசூல் குறைஞ்சு போயிருச்சு, லாபமும் குறைஞ்சு போயிருச்சு அப்படின்ட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இன்னமா அன பஷரும், நானும் ஒரு மனிதன் சொல்றாங்க, நானும் ஒரு மனிதன், இதா அமருத்துக்கும் விஷயின் மின் தீனிக்கும், நான் மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு உத்தரவிட்டால், தீனி விஷயத்தில மார்க்க விஷயத்தில நான் உங்களுக்கு கட்டளையிட்டால், ஃபஹுதுபிஹி, அதை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். வைதா அமரத்துக்கும் பிஷையின் மின் துனியாக்கும், துனியா விஷயத்தில் நான் உங்களுக்கு சொன்னால், இப்ப இன்னமா அனபஷரும் இதற்கும் நானும் உங்களை போன்ற ஒரு மனுஷனே, அது துனியா விஷயத்துல சொன்னே தவிர அது என்ன இல்ல, மார்க்க விஷயம் இல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து, இது மார்க்கம் இது துனியா, மார்க்கத்துக்கு என்னைய ஃபாலோ பண்ணுங்க, துனியாவில் என்ன பண்ண தேவையில்லை, ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு ரசூலுல்லாவே தெளிவா சொல்றாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப மார்க்க விஷயத்தில் நம்ம இது இஸ்லாம், இது மார்க்க நன்மைன்னு சொல்லிவிட்டு ரசூல்லா செய்யாததை சொல்லாததை செய்கிறோமா இல்லையா, அதான் என்ன விதாத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட நீங்க பாத்தீங்களாக்க, குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்று இந்த உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு. இந்த ஆயத்தை யூதர்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை. யூதர்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு மார்க்க மேதைகள் ஆலிமுசாக்கள் சொல்றாங்கல்ல, அவர்கள் என்ன செய்யவில்லை, இந்த ஆயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நீ புரிஞ்சுக்கிறனே. ஏன் என்று சொன்னால், இந்த ஆயத்தை பத்தி ஒரு ஹதீஸ இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில 4606வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு சஹாபி, இஸ்லாமிய 2வது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட யூதர்கள் வருகிறார்கள், வந்து சொல்றாங்க, இன்னக்கும் தக்ரவுன ஆயத்தன் லவ் நஸலத் ஃபீனா லத்தஹதனாஹ ஈதன். உமர் அவர்களே, உங்க வேதத்துல குர்ஆனில ஒரு ஆயத்தை நீங்க ஓதுறீங்க, அந்த ஆயத்து மாத்திரம் எங்கள் வேதத்தில் இருந்திருந்தால், நீங்க ஓதக்கூடிய ஒரு ஆயத்து குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்து எங்கள் வேதத்தில் இருந்திருந்தால் அந்த ஆயத்து இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்கியிருப்போமே, அப்படிப்பட்ட மகத்துவமிக்க மகத்தான ஒரு ஆயத்து குர்ஆன் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த யூதர்கள் சொன்ன ஆயத்து என்ன சொன்னா, எதை சொல்றாங்க, அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்று இந்த உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த மார்க்கம் கியாமத்து நாள் வரை பாதுகாக்கப்படும், அதுக்கு பிறகு வேற நபிமார்கள் வர போறது இல்லை, வேதங்கள் வர போறது இல்லை, நபிமார்கள் இல்லை, வேதங்கள் இல்லை, இவர் தான் கடைசி நபி, கடைசி வேதம் என்ற காரணத்தால் இந்த மார்க்கத்தை கடைசி வரை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு உத்தரவாதத்தை அல்லாஹ் எடுத்துக்கொண்டானே. இந்த மாதிரி ஒரு ஆயத்து எங்களுக்கு எங்க வேதத்தில் இருந்திருந்தால் அந்த ஆயத்து இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்கியிருப்போமே என்று சொல்லி அந்த யூதர்கள் சொல்றாங்க. சொன்னால் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த ஆயத்து இறங்கிய நாளை நாங்களும் ஏறக்குறைய பெருநாளை போன்று கொண்டாடுகிறோம். அந்த ஆயத்து எப்போது இறங்கியது என்று சொன்னால், என்றைக்கு இறங்கியது, ஹிஜ்ரி 9வது ஹிஜ்ரி 10வது வருஷம் துல்ஹஜ் மாசம் 9 அரபாவில் இறங்கினது. அப்படி அரபாவில் இறங்கின காரணத்தால நாங்களும் அந்த அரபாவுடைய நாளை புனிதமான நாளாக மதித்து என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூத மக்கள்கிட்ட சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த ஆயத்தை எந்த அளவுக்கு யூதர்கள் மதிச்சுக்கிறாங்க, கண்ணியப்படுத்தினாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரம். இந்த ஆயத்துல அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, இன்று இந்த உங்களுடைய மார்க்கத்தை நான் என்ன செய்து விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன், இறந்த கால வினை. அக்மல் தூ, அக்மல் தூ என்று சொன்னால் இறந்த கால வினை, இறந்த காலத்தில் பேசுகிறான். அக்மல் தூ, நான் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்ட காரணத்தால் மார்க்கம் என்ற பெயரால் புதுசாக எதை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் உருவாக்க கூடாது என்று மார்க்கத்தை முழுமைப்படுத்ததாக பேசுறானே தவிர, எது அல்ல முழுமைப்படுத்தல, துனியாவை அல்ல முழுமைப்படுத்தல, இன்னும் எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள் என்ன செய்யும் துனியாவுல, கியாமத்து வர வந்து கொண்டே இருக்கேன். இப்ப மார்க்கத்தை முழுமைப்படுத்திய ரப்புல் ஆலமீன் துனியாவை பற்றி பேசுகிறான். சூரத்துன் நகல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில, வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லி தர்கபூஹா வஸீனா வ யஹ்லுகு மா லா தஅலமூன், குதிரைகள், கழுதைகள், கோவேரி கழுதைகள், இவைகளை நாம் ஏன் படைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அதன் மீது நீங்கள் ஏறி சவாரி செய்வதற்காக என்று சொல்லிவிட்டு, நீங்கள் அறியாத இன்னும் பல்வேறு வாகனங்களை நான் படைக்க இருக்கிறேன். நல்லா பேசுகிறான், புரிஞ்சா? துனியாவை பரிபூர்ணப்படுத்தி விட்டதாக இறந்த காலத்தில் பேசுகிறான். சரியா? அதாவது துனியாவை இல்ல, இத மார்க்கத்தை வந்து முழுமைப்படுத்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான். துனியாவை வந்து இறந்த காலமா சொல்லாம வருங்காலமாக துனியாவில சொல்றான். என்ன செய்யறேன்? இனிமேல் படைப்பின் ஹலக்கனா படைத்து விட்டான், ஹலக்கனா படைத்து விட்டான், இனிமேல் நான் படைப்பேன் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப வந்து மார்க்கத்தை தான் அல்லாஹ் முழுமைப்படுத்தினானே தவிர துனியாவை என்ன செய்யல, அல்லாஹ் முழுமைப்படுத்தல, இன்னும் நிறைய இந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க என்பதற்கு இந்த ஆயத்துகள் வந்து அழகான ஆதாரம். அதனால மார்க்க விஷயத்தில் புதுசா உருவாக்குறதா பிதாத்தியை தவிர, உலக விஷயத்தில் உருவாக்குகிறோமா இல்லையா, அது என்ன இல்ல பிதாத்து இல்லை, தாராளமாக செய்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்பது மாத்திரம் அல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, பிதாத்து பண்றது வந்து பெரும் பாவங்களில் ஒன்று. பிதாத்து என்ன? சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஒருவர் பிதாத்து பண்ணுகிறார் என்று சொன்னால் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அந்த அமலை பிதாத்து மூலம் பிதாத்தா பண்றாரு, சுன்னத்தி இல்லாம பிதாத்தா பண்றாரு, அந்த பிதாத்தா பண்ணக்கூடிய அமலை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கற மாட்டான் என்று நான் சொல்லவில்லை. ஹதீஸ் பேசுகிறது இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 2697வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் அஹதத ஃபீ அம்ரினா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் நான் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காதவற்றை யாரு புதுசாக உருவாக்குகிறாரோ, உருவாக்கி விஷயங்களை செய்கிறாரோ, பஹுவ ரத்துன், அதை நான் என்ன செய்து விடுவேன், ரத்திச்சு நிராகரித்து விடுவேன் என்று இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்ப விதாத்த பண்ணனா அது அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரம். மட்டுமில்லாம அது அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டாங்கிறது மட்டுமல்ல, யார் பிதாத்துகளை பண்ணுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வால் தவிக்கப்பட்டவர்கள். பிதாத்த பண்றாங்கல்ல, பிதாத்த உருவாக்குறாங்கல்ல, பிதாத்த பண்றாங்கல்ல, பிதாத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால் அவங்க யாரு? அல்லாஹ்வால் தவிக்கப்பட்டவர்கள், நபிகள் நாயகத்தால் சபிக்கப்பட்டவர்கள், மலக்குமார்களால் சபிக்கப்பட்டவர்கள், நல்லவர்களால் சபிக்கப்பட்டவர்கள். விதாத்த நம்ம சாதாரணமாக எவ்வளவோ ஆலிமுசாக்கள் சர்வ சாதாரணமாக விதாத்துகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த விதாத்து என்பது சாதாரண ஒன்று அல்ல, விதாத்தை பண்ணக்கூடியவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன் என்று நான் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 7300 கடந்து போயிருச்சோம், சரி ஹைரு பாரு, சரி ஹை, நான் வேணா கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். சரியா? என்னன்னு சொன்னா புகாரில 7306வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பேசுது. மன் அஹதத ஃபீஹா ஹதஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிக்கதி வன்னாஸ் அஜ்மயீன். மன் அஹதத ஃபீஹா ஹதஸன், யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரால் புதுசா உருவாக்குறாங்களோ, உருவாக்கப்பட்ட அந்த விதாத்தல பண்றாங்களோ, அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் மீது என்ன இறங்குகிறது? அல்லாஹ்வுடைய லைனத்து இறங்குகிறது. வல் மலாயிக்கத்தி, மலக்குகளுடைய லைனத்து இறங்குகிறது. வன்னாசி அஜ்மயீன், யாரெல்லாம் லயனத்து பண்றதுக்கு தகுதி உள்ளவர்களோ அவங்களுடைய லயனத்தும் இறங்குகிறது. இதை நான் சொல்லவில்லை, வார்த்தை பயங்கரமான கடுமையான வார்த்தை. இதை சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாரு மார்க்கத்தில் இல்லாதத புதுசா உருவாக்கினாங்களோ, உருவாக்கப்பட்ட விதாத்த பண்றாங்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லயனத்து இறங்குகிறது. அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், மலக்குமார்களால் சபிக்கப்பட்டவர்கள், நல்லோர்களால் சபிக்கப்பட்டவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப விதாத்து பண்றது வந்து நீங்களும் நம்மளும் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒன்று அல்ல, சாதாரண ஒன்று அல்ல, அது என்ன? அல்லாஹ்வால் சாபத்துக்குரிய பாவன் விதாத்து பண்றானே, அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன். விதாத்து பண்ணக்கூடிய எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, உங்க பார்வையில அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், அவன் மலக்குமார்களால் சபிக்கப்பட்டவன், அவன் நல்லோர்களால் சபிக்கப்பட்டவன் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் இமா புகாரி இன்னொரு ஹதீஸ பதிவு பண்றாங்க, 6755 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. மன் ஆவா முஹதிஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன்னாஸ் அஜ்மயீன் வலா யுக்பலு மின்ஹு யௌமல் கியாமதி சர்ஃபன் வலா அதலன். எவன் ஒருவன் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதுசாக உருவாக்குகிறானோ அல்லது உருவாக்கப்பட்ட விதாத்துகளை செய்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் சபிக்கிறார்கள், மலக்குமார்கள் சபிக்கிறார்கள், நல்லவர்கள் சபிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு வலா யுக்பலு மின்ஹு யௌமல் கியாமா, அவன் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சருஃபன் வலா அதிலன், அவன் செய்த அமல்கள் ஃபர்லாக இருந்தாலும் சரி சுன்னத்துகள் நபீல்களாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஹதீஸ் பேசுகிறதே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இன்னைக்கு ஆலிமுசாமார்கள் சர்வசாதாரணமாக வைத்து அல்லாஹ்வுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு விதாத்து பண்றாங்களே, லட்சோப லட்ச மக்கள் விதாத்துகளுக்கு வக்காலத்து வாங்குறாங்க சொன்ன அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவரை நான் சொல்லல, வார்த்தை கடுமையான வார்த்தை, நீங்க ஹதீஸ் எடுத்து பார்த்துக்கலாம். புகாரியுடைய 7306 அப்புறம் 6755 அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் மலக்குமார்களால் நல்லவர்களால் சபிக்கப்பட்டவங்க, லானத்து பண்ணப்பட்டவங்க என்று இந்த ஹதீஸுகள் பேசுகின்றன. இன்னொரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில 1978 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா குல்ல முஹதஸத்தின் பிதா வ குல்ல பிதாத்தின் வலாலா وكل ضلاله في النار. நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களில் மிக மோசமான பாவம் எது என்று சொன்னால் மார்க்கத்தில் இல்லாததை பிதாத்துகளை செய்வதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களில் மிக மோசமான பாவமாக இருக்கிறது. பிதாத்த செய்யறது பாவங்களில் மோசமான பாவமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு குல்ல முஹதஸத்தின் பிதா, மார்க்கத்தில் இல்லாதவைகளை செய்றாங்கல்ல அது எல்லாமே என்ன பிதாத்து. குல்ல விதாத்தின் வலாலா, எல்லா விதாத்துகளும் வழிகேடுகள். குல்ல வலாலத்தின் பின்னார், எல்லா வலாலத்தும் எல்லா வழிகேடும் அவனை நரகத்திலே தள்ளுகிறது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்ற இன்னொரு ஹதீஸ இமாம் முஸ்லிம் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்கே இமாம் முஸ்லிமுடைய அந்த 1978 ஹதீஸ்ல வந்து நாலு பேர் அல்லாஹ் சபிக்கிறான், நாலு பேர் அல்லாஹ் என்ன செய்யறான் சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய நாலு பேரு. முதல் நபர் யார் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக யாரு ஆறு மாடுகள் அறுத்து பலியிடுறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். நம்ம நேர்த்தி பண்றது குர்பானி கொடுக்கறது எல்லாம் யாருக்காக பண்ணனே, அல்லாஹ்வுக்காக பண்ணனே. அல்லாஹ்வுக்காக பண்ணாம நான் இந்த அவுலியாவுக்காக பண்றேன் அந்த அவுலியாவுக்காக பண்றேன் அப்படின்னு பண்றாங்களா இல்லையா, அவங்க யாரு முதல்ல அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது யார் என்று சொன்னால் வலஅனல்லாஹு மன் ஆவா முஹதிஸன், எவன் ஒருவன் விதாத்துகளை செய்கிறானோ எவன் ஒருவன் விதாத்துகளை செய்கிறானோ அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன். இரண்டாவது மூணாவது யார் என்று சொன்னால் வலஅனல்லாஹு மன் லஅன வாலிதைஹி, யார் தன்னுடைய பெற்றோர்களை சபிக்கிறானோ அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், மூணாவது சாபத்துக்குரியவன். நாலாவது வலஅனல்லாஹு மன் கையர மனாரல் அருள், யாரு பூமியுடைய எல்லை கோட்டை மாட்டுகிறானோ, ஒரு இடத்த வாங்குறாங்கல்ல இடத்துக்கு வந்து கள்ள ஊண்டி வச்சிருப்பாங்கல்ல, இது இந்த இடம் இவ்வளவு முடிஞ்சு போயிருச்சு அந்த இடம் அவ்வளவு முடிஞ்சு கள்ள ஊண்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்குரிய அந்த எல்லை கோட்டை மாத்துறாங்கல்ல எல்லை கல்ல மாத்துறாங்கல்ல, அந்த காலத்துல நைட்டோ நைட் அப்படி பண்ணுவாங்க, யாரு எல்லை கல்ல மாத்துறாங்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறாரு. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப ஒரு ஹதீஸ்ல விதாத்து பண்ணனா அத நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் பேசுகிறார். இன்னொரு ஹதீஸ் யாரு விதாத்து பண்றாங்களோ அவங்க யாரு அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சரியா, நீங்க எல்லாம் ஏசி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, நம்மளை விட ஒருத்தர் ஜாஸ்தியா கஷ்டப்படுற ஏசி இல்லைன்னு மனசு முகம் மாறி போயிருச்சு. அதனால ஹைர் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பனா லக்கல் ஹம்து. ஏசி ஓடுதுல என்ன ஆதில்? சரி சரி ஓகே ஓகே சரியா. அப்ப உன்னே அதை எல்லாம் ஏத்துக்கிற மாட்டான், ஒண்ணு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சூடா இருந்தாலும் ஒழுங்கா கேட்கணும், அப்பதான் கபூர்ல போய் அல்லாஹ் ஏசி போடுவான், சூக்கத்துல எல்லாம் ஏசிய தருவான், மனசுல வச்சுக்கணும். சரியா, எனக்கு தான் சூடா இருக்குது, உங்களை விட எனக்கு ஜாஸ்தியா பேசும்போது சூடு ஜாஸ்தியா இருக்கு மனசு உடம்புக்கு, புரிஞ்சா? அப்ப ஒன்னே விதாத்து செஞ்சா அது அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், ஒன்னாச்சா? ரெண்டாவது விதாத்து செய்யறவங்க அல்லாவால், அல்லாவால் அது மாதிரி மலக்குமார்களால் நல்லவர்களால் சபிக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது, மூணாவது விதாத்து பண்றவங்க கண்டிப்பா எங்க போயிருவாங்க, நரகத்துக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, இப்படி ஹதீஸ் பேசுகிறார். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இதுகள்ல நீங்க பாத்தீங்களாக்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ விதாத்துகளை தெரிந்தோ தெரியாமலோ, வாழ்க்கையில் எவ்வளவோ விதாத்துகளை தெரிந்தோ தெரியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய சில விதாத்துகள் உங்களுக்கு நான் பட்டியல் போடுறேன். நம்ம எல்லாம் இதுகளை பண்றமே சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கிறதுக்கு நான் சில வரலாற்று செய்திகளை சொல்லுவேன். ஒன்னாவது, நிறைய பள்ளிகள்ல பாத்தீங்களாக்க, அஞ்சு வேளை துலகைக்கு பிறகு கூட்டுதுவா ஓதுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா ஓதுவாங்க. கண்டிப்பா ஒரு முக்கியமான செய்தி, முக்கியமான அறிவிப்பு அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கூட்டுதுவா விதாத்துகளை பண்ணிட்டு கூட அறிவிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? முதல்ல அறிவிப்பு செஞ்சிருவாங்க, அப்புறம் கூட்டுதுவா பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கூட்டுதுவா தான் மக்களை புடிச்சு வைக்கிது. கூட்டுதுவா மக்களை புடிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? அது பருளு மாதிரி பருளு மாதிரி. இது வந்து உலகத்துல மத்த நாடுகள்ல இருக்காது. நம்ம இந்தியா பாக்க இந்த மாதிரி நம்ம நாடுகள் இருக்கு பத்தியா, மார்க்கத்தை அறியாத முஸ்லிம்கள் பெரும்பாலும் வசிக்கிறாங்கல்ல, அங்கேதான் இந்த கூட்டுதுவா இருந்து கொண்டிருக்கிறது. அஞ்சு வேளை தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா ஓறாங்கல்ல, இது நாம் செய்யக்கூடிய முதல் விதான். இதை செய்பவர்கள் ஆலிம்கள். செய்பவர்கள் யாரு? ஆலிம்கள். அல்லாவுக்கு பயந்துக்கிறனே ஆலிம்கள், அல்லாவுக்கு பயந்துக்கிறனே. ஏன்னா அவங்க தான் மக்களுக்கு நேர் வழி காட்ட, நீங்க எல்லாம் பெருசா படிச்சிருக்க மாட்டீங்க, அவங்க தான் மார்க்கத்தை படிப்பாங்க. ஆலிமுசாக்கள் தான் மார்க்கத்தை மக்கள்கிட்ட வந்து ஒழுங்கா சொல்லணும். ஒழுங்கா சொல்ல வேண்டிய ஆலிமுசாக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா என்ன பண்றாங்க? கூட்டுதுவா ஓதுறாங்க. கூட்டுதுவா ஓதுறது வந்து மார்க்கத்தில் ஹராம், அது பிதஅத். ஓதக்கூடியவனும் ஆமீன் சொல்லக்கூடியவர்களும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டுதுவா ஓதக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் சில ஆதாரங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ராஃப் என்று சொல்லக்கூடிய ஏழாவது அத்தியாயத்தின் 55வது வசனம், 7:55, அதுல அல்லாஹ் சொல்லுவான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வகுஃபியதன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்தரீன். உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் பணிவாக. இரண்டாவது என்ன? சப்தம் இல்லாமல் மெதுவாக ரகசியமாக. ஒன்று பணிவாக துவா செய்யணும், இரண்டாவது என்ன செய்யணும்? சத்தம் இல்லாமல் ரகசியமாக மெதுவாக துவா செய்யுங்கள். பிரியாணியை தம்மில் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி இல்லையா? ஏசி ஓடுதா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துக்கிறங்க, ஏசி ஓடுதா இன்ஷா அல்லாஹ் குழுகுலுன்னு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீங்க தாங்கிக்கிறீங்க, இதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. நான் கொஞ்சம் தலைப்பை விட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு தலைப்புக்கு வந்துடுவேன். இதை நம்ம கஷ்டம் நினைக்கிறோமே, சஹாபாக்கள் ஹஜ்ஜி பண்ணாங்கல்ல, அதுல அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜிக்கு வர்றாங்க. என்ன தேச்சும் இல்லையோ, ஓடாத ஓர்ம ஓடாதா ஓடாத சரி, அப்ப கதவை தொடர்ந்துக்கிறங்க. சரியா, மூச்சு முற்றுற மாதிரி இவங்க வந்து இந்த ஜன்னல் கிட்ட உட்காந்துக்கிறங்க. கொஞ்சம் வயசானவங்க அப்படி பண்ணா கொஞ்சம் ஜன்னல் கிட்ட இன்ஷாலாம் உட்காந்துக்கிறங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லா கூட ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. முழு மாச கர்ப்பிணி, என்ன புல் மாசம், இன்னைக்கு இப்ப புள்ள பெற்று வாங்குற மாதிரி இருக்குது. ரசூலுல்லா ஹஜ்ஜிக்கு போறாங்க. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஹஜ்ஜிக்கு வர்றாங்க. ஜுல்ஹுலைஃபாவுல இஹ்ராம் கட்டுவாங்கல்ல, அங்கே பிரசவ வலியே வந்துருச்சு. இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால என்னவாயிருச்சு? பிரசவ வலியே வந்துருச்சு. புள்ளையும் பெக்கிறாங்க, புள்ளையும் பெக்கிறாங்க, மீக்காத்துல ஜுல்ஹுலைஃபாவுல புள்ளையை பெக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு புள்ளைய பெக்கணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம், புள்ளைய பெக்கிறாங்க. புள்ளையை பெற்றுட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சுபஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு, அந்த பச்சை உடம்போடு அந்த பச்சை புள்ளைய தூக்கிக்கிட்டு ஏறக்குறைய 450 கிலோமீட்டர் வந்து ஹஜ்ஜ பண்றாங்க. சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கு. அதனால சஹாபாக்கள் செஞ்ச தியாகங்கள் கஷ்டத்துக்கு முன்னால நம்ம இன்னைக்கு ஏசி இல்லாம கஷ்டப்பட போறோமே அதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டமா இருக்காது அப்படின்னு செய்திக்கு வந்துற. அப்ப கூட்டு துவா வந்து உன்னே மெதுவாக நீங்கள் துவா செய்யுங்கள், ரெண்டாவது என்ன செய்யுங்கள் பணிவாக துவா செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அல்லாவே மெதுவா துவா செய்ய சத்தமா துவா செய்யாதுன்னு அல்லாவே சொன்ன பிறகு தம்பி கொஞ்சம் லேட்டா கொடுக்கலாமே வைங்க வைங்க நான் அரை நேரத்தை முடிச்சிடுறேன், இன்னைக்கு சோதனைக்கு மேல சோதனையா இருக்கும் சரியா, ஏன்னா இதை டீ கொடுக்கும்போது இந்த வேலையை பார்த்துருக்கேன் அதான் கரெக்ட். இது வந்து என்னை உங்களுக்கு சேர்த்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குது. அப்ப மெதுவா துவா செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு மாத்தம் ஒண்ணும். ரெண்டாவது பாத்தீங்களாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுல 10 வருஷம் இமாமா இருந்தாங்கல்ல, மதீனாவுடைய பள்ளிவாசல்ல 10 வருஷம் அவங்க தான் தொழுவ வச்சாங்க. அவங்க தொழுவ வச்ச 10 வருஷத்துல ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் கூட்டு துவா வாங்கினாங்களா? சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்களா? நீங்க வேணா உங்க பள்ளிவாசல் அதிர்த்த போய் அதற்கு இந்த மாதிரி கூட்டு துவா ஓரியல நமக்கு எல்லாம் முன்மாதிரி யாரு என்று சொன்னால் யார் முன்மாதிரி? ரசூலுல்லாஹ் தானே முன்மாதிரி. உஸ்வத்துல் ஹசனாங்குவாங்க, உஸ்வத்துல் ஹசனா குர்ஆன்லயே அந்த வார்த்தையை அல்லாஹ் சொன்ன குர்ஆனை படித்து பாருங்க. சூரத்துல் அஹ்சாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வதக்கரல்லாஹ கதீரா. யார் உங்களில் உண்மையில் அல்லாஹ்வை நம்பியவர்களோ மறுமையினாலே நம்பியவர்களோ அவருக்கு இந்த நபியுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? உஸ்வத்துல் ஹசனா தெளிவான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. இந்த ஆயத்தையும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் மதீனாவுடைய பள்ளிவாசல் இமாமா இருந்தாங்கல, 10 வருஷம் 5 வேளை தொழுகை அவங்க தானே தொழு வச்சாங்க, அவங்களுக்கு முன்னால சஹாபாக்கள் போக மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் 5 வேளை தொழு வச்சாங்க, பெருநாள் தொழுகை தொழு வச்சாங்க, அது மாதிரி சலாத்துல் இஸ்திஸ்கா மலைக்கு அனுப்பினாங்க தொழு வச்சாங்க, சந்தேகரணம் தொழு வச்சாங்க, ஜுமா தொழு வச்சாங்க, எங்கேயாவது ஒரு தொழுகையில ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா ஓதுனாங்களா, சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. எங்கேயுமே அப்படி இல்லை. புரியுதா? இல்லாத ஒன்றை இல்லாத ஒன்றை வேதனைக்கென்று வம்பாக பிடித்து செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இது என்ன இது? பிதாஅத்து, அல்லாஹ்வால் தவிக்கப்பட்ட பாவம் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் பிதாஅத்து. ரெண்டாவது பிதாஅத்து என்னன்னு சொன்னா, அதே மாதிரி துஆக்களை பாத்தீங்களாக்கே ஜனாசா தொழுகை தொழு வைப்பாங்க. ஜனாசா தொழுகையே அந்த ஜனாசாவுக்கு கேட்கக்கூடிய துவா தானே, அப்படித்தானே? முதல் தக்பீர் சொல்லுவோம் ஜனாசா தொழுகையில, முதல் தக்பீர்ல சனா ஓதுவோம். அப்படி அப்படி இல்லையா? அவ என்ன ஓதுன? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். முதல் தக்பீருக்கு பிறகு அவுது பிஸ்மில்லாஹ் சொல்லி அல்ஹம்து சூரா ஓதணும். ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு சலவாத் ஓதணும். மூணாவது தக்பீருக்கு பிறகு அந்த மையத்துக்காக துவா ஓதணும். துவா ஓதணும் கூட எனக்கு தெரியும், என்ன துவா ஓதணும்னு உங்களுக்கு கேட்க மாட்டேன். புரியுதா? துவா ஓதணும் ஜனாசாவுக்காக. என்ன துவா ஓத வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் பெருசா இருக்கும், அந்த பெருசா இருந்தா மனப்பட மாட்டோம். உங்களுக்கு எல்லாம் அல்லாஹும் பிஸ்மிக்கு அமௌத்து வாகியா தெரியுமா தெரியாதா? தெரியுமாங்க. ஏன் தெரியும்? சின்னது. இன்னா தேனா தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் சின்ன சூரா? சூரத்துல பக்கரா தெரியுமா? தெரியாது. ஜனாசா துலகில் அல்லாஹு மக்ஃபிர் லஹு வரஹமுஹு வாஃபிஹி வாஃபு அன்ஹு வாக்கிரிம் நுஸுலஹு வஸ்இ முதுஹலஹு வஸ்லஹு பில் மாயி வஸல்ஜி வல் பரத் வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அவயல மின தனஸ் وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنه واعذه من عذاب القبر ومن عذاب النار. தெரியுமா? இத ஓரத்துக்குள்ள நம்ம ஜனாதாவ போயிரோம். புரியுதா? அப்பலாம் போக மாட்டோம், அப்பலாம் போக மாட்டோம். நீங்களோ கண்டிப்பா என்ன செய்யணும்? இந்த ரமலால இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணி ஓதுங்க. மூணாவது தக்பீருக்கு பிறகு இந்த இத ஓதும். நாலாவது தக்பீருக்கு பிறகு இமாம் டைம் கொடுத்தா இதையே ஓதுங்க, டைம் தரலன்னா சலாம் கொடுத்துருங்க, இப்படின்னு ஹதீஸ் வருது. இதுல ஜனாசா துலகிக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு அடுத்த கூட்டு துவா ஓதுவாங்களே இல்லையா? ஓராங்கல்ல ரசூல்லா எத்தனையோ பேருக்கு ஜனாசா துலக துளு வச்சாங்கல, ஜனாசா துலக துளு வச்சுப்பட்டு ரசூல்லா கூட்டு துவா ஓதுனாங்களா? இல்லையே. அப்ப ரெண்டாவது பிதாஅத். அப்புறம் பாத்தீங்களா அடக்கமண்ண கொண்டு போறாங்க கபருஸ்தான்ல. பாத்தீங்களாக்க நம்ம ஊர்லயாவது அடக்கமன்றத்துக்கு முன்னால கூட்டு துவா ஓரமா இருக்கிறாங்க. நான் கோட்டை பண்ணத்துக்கு போனேன், கோட்டை பண்ணத்துல வந்து அடக்கம் பண்றதுக்கு முன்னால கூட்டு துவாண்டா யாசின் சூறாவே ஓராங்க பாய். நின்றுகிட்டு 10 நிமிஷம் என்ன பண்றாங்க? யாசின்னு அடக்கம் பண்றதுக்கு முன்னால பெரிய ஒரு கூட்டுதுவா, ரெண்டு அடுத்த விதாத்து, அடக்கம் பண்ணிய பிறகு இன்னொரு கூட்டுதுவா, அது அடுத்த ஒரு விதாத்து, அவரை பள்ளிவாசல வாசல் கிட்ட வந்து நின்று என்ன, அடுத்த ஒரு கூட்டுதுவா, இன்னொரு விதாத்து. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ சஹாபாக்கள் மௌத்தா போனாங்க அடக்கம் பண்ணாங்கல, இவ்வளவு கூட்டுதுவா ஓதுனாங்களா? இல்லையே. அப்ப ரசூலுல்லாஹ் ஓதலன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் நபி நமக்கு உஸ்தாது, நம்ம அவங்களதான் ஃபாலோ பண்ணனே, அவங்களே செய்யலன்னு சொன்னா நம்ம செய்யறோமே, இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியா, எனக்கு அதை விட ஜாஸ்தியா தெரியும், இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு மறைச்சிட்டாங்க நான் கரெக்டா செய்யறேன் அப்படின்னு அர்த்தம். இப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் முஸ்லீமா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. அப்ப இதுகள் எல்லாம் அடுத்த கூட்டுதுவாக்கள். அதே மாதிரி பாத்தீங்க, மூணாவது கூட்டுதுவா பாத்தீங்க, கல்யாணம். கல்யாணத்துல வந்து கூட்டுதுவா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அஜலத்தே வரமாட்டாரு, தப்தர் வந்து வராது, பள்ளிவாசல் நிர்வாகிகள் வரமாட்டாங்க. சுண்ணத்து பண்ணா என்ன பண்றாங்க, சுண்ணத்து பண்ணா அவங்க எல்லாம் வந்து வரமாட்டுக்கிறாங்க, விதாத்து பண்ண என்ன பண்றாங்க, வர்றாங்க, விதாத்து பண்ணா வர்றாங்க. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அநாகரிகம். நான் கேட்கிறேன், கல்யாணத்துல வந்து கூட்டுதுவா ஓடுறாங்கல்ல, கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அல்லாஹும்மா அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த ஆதம் ஹவ்வா அலைஹிம ஸலாத்து வஸலாம் கேக்குறாங்க. அல்லாஹும்மா அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த நூஹு, அப்புறம் யாரு, ஃபாரிஸா அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹும்மா அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த யூசுஃப் வ ஸுலைஹா அலைஹிம ஸலாத் அப்படின்னு கேக்குறாங்களே, இதெல்லாம் துஆவா பதுவாவாங்க? கல்யாணம் முடிச்சு கூட்டு அந்த தம்பதிகள் சேர்றதுக்கு முன்னால, கைய முடிக்கிறதுக்கு முன்னால முதல்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சபிச்சு சபிச்சு சாபத்தோடு தம்பதிகள் அனுப்பி விடுறாங்க. என்ன துவா ஓடுறாங்க, யா அல்லாஹ், ஆதம் ஹவ்வாவை ஆக்கியது போன்று இந்த தம்பதிகளை நீ ஆக்குவாயாக. அது அர்த்தம், அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா கம அல்லஃப்த ஆதம் ஹவ்வா அலைஹிம ஸலாத்து வஸலாம். ஆதம் ஹவ்வாவை ஆக்கியது போன்று இந்த தம்பதிகளை என்ன செய்வாயாக, நீ ஆக்குவாயாக அப்படின்னு கேட்கிறாங்களே. ஆதம் ஹவ்வாவை அல்லாஹ் என்ன பண்ணா, ஆதம ஒரு திசையில தூக்கி வீசணும், ஹவ்வாவை என்ன பண்ண இன்னொரு திசையில அல்லாஹ் தூக்கி வீசணும். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கவே இல்லை, அப்ப போனும் இல்ல, வாட்ஸ்அப்பும் இல்ல, பேஸ்புக்கும் இல்ல, படாது பாடுபட்டாங்க பல்லாண்டுகள் பல்லாண்டுகள், ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காம படாது பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு தௌபா செஞ்சு ரப்பனா வலம்னா அன்பசனா வைல்லம் தகுசு இல்லனா வரஹம்னா லரகூனன்ன மினல் காஸிரீன். சூரத்துல் அஹ்ராஃப், சூரத்துல் அஹ்ராஃப் என்று சொல்லக்கூடிய ஏழாவது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே இந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறானே. இந்த இது வந்து துவா அல்ல, இது வந்து தௌபா. இது என்ன தௌபா? இந்த தௌபாவை கேட்டு 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 அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் சேர்த்து விட்டான் அப்படின்னு இருக்குது. அப்ப ஆதம் ஹவ்வாவை அல்லாஹ் பல வருஷம் சேர்த்து வச்சானா, பிரிச்சு வச்சானா? பிரிச்சு வச்சான். அதனால்தான் கல்யாணம் முடிச்ச உடனே மாப்பிள்ள சவுதிக்கு போயிடுறாரு, வெண்டாட்டுக்கு போயிடுறாரு, ரெண்டு வருஷம் கஷ்டப்படுறாங்க, அப்புறம் வர்றாரு, ஒரு மாதம் சந்தோஷமா இருக்கிறாங்க, அப்புறம் போயிடுறாங்க. இந்த மாப்பிள்ள பொண்டாடி சேர்ந்து இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு பத்தியல, அதுக்கு நிகரான சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க. பிரிச்சு விடுற பாருங்க, அது மாதிரி ஒரு ஒரு கஷ்டம். ஏன்னா நான் அதை அனுபவிச்சுக்கிறேன். நானும் சவுதியில வேலை செஞ்சனால வேலைக்கு போ, நான் இத்தனைக்கு நான் 8 மாசம் தான் சவுதியில வேலை செய்வேன், 4 மாசம் இங்க இருப்பேன். அந்த போற பத்தியலா போகும்போது பாத்தீங்களாக்க, ஏர்போர்ட்ட பார்த்தா நரகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அனுபவத்தை பேசுறேன் புரிஞ்சா, 8 மாசம் தான் வேலை செய்வேன், அப்புறம் வந்துருவேன், 4 மாசம் இங்க இருப்பேன். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், வரும்போது அதே ஏர்போர்ட்டை பார்த்தா சொர்க்கத்து பூமியை பார்த்த மாதிரி இருக்கும் இருக்கா. அவ மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்குது, சேரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அந்த ரெண்டு பேரையும் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மாப்பிள்ளை பொண்ணு சேர்ந்து இருக்கணும்ல, அதான சந்தோஷம். சேர்ந்து இல்லாம ஆதம் ஹவ்வாவை பிரிச்சு விட்டீங்கல்ல, அது மாதிரி பிரிச்சு விடலாம் அப்படின்னு நீங்க ஒரு துவா செய்கிறீர்கள். ஆளுங்க சாக்கு கேட்கறீங்கள, உட்கார்ந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளை உமா வாப்பா அண்ணன் தம்பி அக்கா தண்ணி ஆமீன் ஆமீன் ஆமீன். இது எவ்வளவு பெரிய பதுவா, யோசிச்சு பாருங்க, பதுவாவா? அதே மாதிரி பாருங்க, அடுத்த துவா ஓதுவாரு, அல்லாஹுமா அல்லிஃப் பைனஹுமா கம அல்லஃப்த நூஹு வ ஃபாரிஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அப்படின்னு துவா செய்வார். நூஹு ஃபாரிஸா சேர்ந்து வாழ்ந்தது போல இவர்களை வாழ வைப்பாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க மனைவி யாரு, காஃபிர். நூஹ் நபியுடைய மனைவி காஃபிருங்க, அவருடைய மனைவி காஃபிர் நாங்கள் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய 66வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே பேசுகிறான், வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராத நூஹின் வ இம்ராத ரூஹ். நூஹுடைய மனைவியும் லூத்துடைய மனைவியும் யாராக இருந்தார்கள்? காவிர்களாக இருந்தார்கள். அந்த ரெண்டு பேரும் நரகவாசிகள் என்று அல்லாஹ் சொல்றான். இவரை கல்யாணம் முடிச்சு அஜயத்து ஓடுறாரு, யாரெல்லாம் நூஹ் நபி அவங்க மனைவி பாரிசா மாதிரி இவங்க ஆக்கல்லா அப்படின்னு துவா தெரியல. அப்ப இந்த பொண்ண காஃபிர் ஆக்கிறல்லா, இந்த பேரை நரக, அதன் அர்த்தம் மதுவாவா மதுவா இல்லையா? அதே மாதிரி அடுத்த துவா செய்வாரு யூசுப் சுலைஹா, சரியா? என்னமோ சுலைஹாவை இவர் தான் வழியா நின்று கையெழுத்து போட்டு தப்தர்ல போட்டு கல்யாணம் முடிச்சு வைத்த மாதிரி யூசுப் சுலைஹான்னு துவா செய்யறாரு. அது வந்து துவாவா மதுவாவா? சுலைஹா கல்யாணம் முடிச்சதுக்கு சான்ற இல்லை, ஆதாரங்களே இல்லை. அதை தாண்டி பாத்தீங்களாக்கே சுலைஹா விபச்சாரத்திற்கு அழைத்தவள். சுலைஹான்னு பேர் இல்ல, வரலாற்று சொல்றாங்க. ஒரு பேச்சுக்கு அப்படி இருந்தாலே அவள் விபச்சாரத்திற்கு அழைத்தவள். நான் சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய 12வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வராவதத்துஹுல்லதீ ஹுவ ஃபீ பைதிஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைதலக் கால மஹாதல்லா. கணவன் இல்லாத சமயத்தில் அவள் தன்னுடைய வீடுகளை தாளித்துக் கொண்டார், வீடுகளை பூட்டிக்கிட்டு. இவர் மட்டும் யூசுப் மட்டும் இருக்கிறாரு, யூசுப் மட்டும் இருக்கும் போது கணவன் வெளியே போயிட்டார், அஜீஸ் வந்து வெளியே போயிட்டாரு, எல்லாத்தையும் பூட்டி போட்டு சொல்றா. வகாலத் ஹைதலக், என்னைய வந்து என்னுடைய இசைக்கு நீ கட்டுப்பாடு, என்னோட தப்பு செய்யவா, என்னைய தப்பு செய்ய அப்படின்னு விபச்சாரத்திற்கு அவள் அழைத்தால் அல்லாஹ் சொல்கிறான். வகாலத் ஹைதலக், ஹைதலக் விபச்சாரத்துக்கு கூப்பிடுறது அல்லாஹ் பேசுகிறான். வகாலத் ஹைதலக், அவள் ஹைதலக் என்று சொன்னால். சூரா யூசுப் 12வது சூராவுடைய ஆயத்து நம்பர் என்ன? 23வது ஆயத்து. என்னோடு விபச்சாரம் பண்ணு என்று சொன்னால் அவர் சொன்னார், மாதல்லா அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று ஓடி போனாரு என்று குர்ஆன் பேசுகிறது. கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு யூசுப் சுலைஹாவை ஆக்கியது போன்று இந்த தம்பதிகளை ஆக்குவாயாக சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணுக்கு அடுத்த ஒரு மதுவாவா இல்லையா? அப்ப ஒரு பக்கத்து ஆம்பளைக்கு மதுவா பண்றது, மறுபடி பொம்பளைக்கு மதுவா பண்றது. அப்ப இதெல்லாம் ஒண்ணு விதாத்து, இரண்டாவது என்ன மதுவா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து அடுத்த விதாத்துகள். அதே மாதிரி இன்னும் சில விதாத்துகள் நான் சொல்லணும்னு சொன்னா அடுத்த ஒரு விதாத்தை நம்ம பண்ணுவோம். சில ஊர்கள்ல இப்ப நான் சமீபத்துல கேள்விப்பட்டேன், தொழுகுறாங்க, தொழுகையில குசுவா துணு பத்தியலா, இறைய சொத்து துணு பத்தியலா, அதுக்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா பள்ளிவாசல நைட் லைட் ஆஃப் பண்றது, லைட் ஆஃப் பண்ணி இருட்டா வச்சுக்கிட்டு இருட்டுல என்ன, இருட்டுல வந்து இந்த குருட்டு மாதிரி இருந்துகிட்டு அவங்க சூறா ஓடுறது, திக்ரு பண்றது, அப்படி பண்ற இப்படி பண்றது அப்படின்ட்டு இருட்டா பள்ளிவாசல் ஆக்கி துருவுறாங்களை கேட்டா அப்பதான் குசு வருது, அல்லாவுடைய இறையச்சம் வருது. எப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத இறையச்சமா, ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத இறையச்சமா? அவங்களே தொழுகிற போது எப்படி தொழுதாங்க? வெளிச்சம் வச்சு தொழுதாங்க, விளக்கு வச்சு தொழுதாங்க, அப்படித்தானே ஹதீஸ் வருது. அப்ப ரசூலுல்லாஹ் வெளிச்சத்தில் தொழுதாங்க அப்படின்னு இருக்கும் போது நம்ம வெளிச்சத்தை அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியமத்தை கொடுத்துருந்து லைட் ஆஃப் பண்ணி போட்டு தொழுகிறோமா இல்லையா, அது என்னது? அடுத்த ஒரு பிதாத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்களாக்கா இது வந்து 4வது பிதாத்து இல்லையா, நிறைய பிதாத்து பண்ணுவோம். நான் சும்மா ஒரு தலைப்பு செய்தி மட்டும் தான் சொல்றேன். 5வது விதாத்தை பாத்தீங்களாக்க, மீலாது விழா கொண்டாடுகிறோம் இல்லையா, கொண்டாடுறாங்க, நம்ம கொண்டாட மாட்டோம், ஆனா நாம சமுதாயம் கொண்டாடுகிறது, நம்ம சமுதாயம் கொண்டாடுகிறது. நம்ம போன வருஷம் மீலாது விழாவில் பாத்தீங்களாக்க, தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஜமாத் உலமாவுடைய அந்த உலமாக்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த தூத்துக்குடியில வந்து மீலாது நபி விழா கொண்டாடுறாங்க. கொண்ட பெரிய பெரிய ஆளும் சாக்கள் இந்த ஊர் அந்த ஊரு அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதுல விஐபிகளாக யார கூப்பிட்டாங்கன்னு சொன்னா திருமாவளவனை விஐபியை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அந்த மீலாது நபி விழாவில் திருமாவளவன் பேசுகிறார். போன வருஷம் தூத்துக்குடி மாவட்டம் போட்ட மீலார், நான் பேரை சொல்லிடுவேன், யார் யார் வந்தாங்க போனாங்கன்னு பேரை சொல்லிடுவேன், ஆனால் அது நல்லது இல்லை, அசிங்கமா போயிறேன், அதனால பேரை தவிர்க்கிறேன். அதில் திருமாவளவன் பேசுகிறான். ஜமாத் உலமாவுடைய அவர்கள் நடத்தக்கூடிய அந்த மீலாது நபி விழாவிலே மீலாது நபி விழா கொண்டாடுவது பிதாத்தாக இருக்கிறது. நான் சொல்லவில்லையா, சொல்றதே செருப்பால் அடித்த மாதிரி பேசாருங்க. திருமாவளவன் சொல்றாரு அது பிதாத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் நபிகள் நாயகத்திற்காக நபி தோழர்கள் மீலாது நபி விழா கொண்டாடவில்லை. நபிகள் நாயகம் மரணித்து விட்டார்கள். ரெண்டே கால வருஷம் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்துடைய மாமனார் ஹலீஃபாவாக இருந்தார். அவருடைய மாமனார் 2 வருஷம் கலீஃபாவாக இருந்தாரு. 2 வருஷம் நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள் வந்துச்சா இல்லையா, அவர் மீலாது நபி விழா கொண்டாடவில்லை. அது மாதிரி உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ்வுடைய மாமனாரு அவர் கொண்டாடவில்லை, பத்து வருஷமா கொண்டாடல. உஸ்மான் பின் அஃபார் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், 12 வருஷ கலீஃபாவா இருந்தாங்க, அவர் கொண்டாடல. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மருமகன், 5 வருஷ கலீஃபாவா இருந்தாரு, அவர் கொண்டாடல. எனவே ஆலிம்களே, உலமா பெருமக்களே, தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஜமாத் உலமாவுடைய ஆலிம்களே, இது பிதாத்தாக இருக்கிறது. சொன்னது யாரு? திருமாவளவன். திருமாவளவன் பேசுகிறார். புரியுதா? சொல்லிவிட்டேன். நான் படித்தவரை, இஸ்லாத்தை ஆராய்ந்து பார்த்தவரை, இந்த மீலாது நபி விழா கொண்டாடக்கூடிய இந்த கலாச்சாரம் என்பது இன்றிலிருந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது. நபிகள் நாயகம் மரணித்து 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 1100 ஆண்டுகளாக மீலாது நபி விழா கொண்ட உலகத்தில் எங்கும் கொண்டாடப்படவில்லை. இந்த 300 ஆண்டுகளாக மீலாது நபி விழா கொண்டாடுகிறார்கள். இது பிதாத்தாக இருக்கிறது. இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய வேண்டாம் என்று திருமாவளவன் ஆலிமுசாக்களுக்கு, ஜமாத் உலமாவுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்ன என் அருமை சகோதரர்களே, இது உண்மையிலே இது எவ்வளவு பெரிய, நம்ம அவங்களுக்கு சொல்லணும், மார்க்கத்தை நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும், நம்ம தான் முஸ்லீமா பிறந்து மார்க்கத்தை படிச்சுக்கிறோம். அப்ப அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நம்மளை தரந்தாட்டி கொண்டோம் என்று சொன்னால், அவ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் கொண்டாடுறது பிதாத்து. இது 5வது பிதாத்து. 6வது பிதாத்து பாத்தீங்களா, நிறைய கேள்வி கேட்டாங்க. பாத்தியாக்கள் மூத்தா போனா பாத்தியாக்கள் ஓறாங்க, ஓறாங்க இல்ல, மூத்தா போயிட்டா 3வது பாத்தியா, 7வது பாத்தியா, 40வது பாத்தியா, வருஷ பாத்தியா ஓதுறாங்கல்ல, இது வந்து சுன்னத்தா? நான் கூட உன்னுடைய கேள்வி நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், ரசூல்லாவுடைய காலத்துல எவ்வளவோ சஹாபாக்கள் மூத்தா போனாங்க. அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, பிள்ளைங்க 6 பிள்ளைங்க மூத்தா போனாங்க. உஹது போர்ல 70 சஹாபாக்கள் மூத்தா போனாங்க. பத்ரு போர்ல 16 சஹாபாக்கள் மூத்தா போனாங்க. ஹாபிஸுகள், குர்ஆனை ஹாபிஸுகள் 70 பேர் ஏமாத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க. என்னைக்காவது ஒரு மூத்தா போனவங்களுக்காக, இது என் மனைவி ஹதீஜாவுடைய பிறந்த, ஹதீஜாவுடைய இறந்த நாள், வாங்க நம்ம எல்லாம் ஃபாத்திஹா ஓதுவோம் அப்படியே கூப்பிட்டாங்க. ரசூல்லா ஃபாத்திஹா ஓதுனாங்க. இப்ப ரசூல்லா ஃபாத்திஹா ஓதவில்லை என்று சொன்னால், ஹதீஜா நாயகில ரசூல்லாவுக்கு பாசம் இல்லையா, பிள்ளைங்க மேல பாசம் இல்லையா, சஹாபாக்கள் மேல பாசம் இல்லையா, இருந்துச்சு, ஏன் ஓதல, ஏன் ஓதல? இது இந்த இஸ்லாத்திலே இல்லை. சரி, எந்த பாத்திகாக்களாக, எந்த பாத்திகா ஒரு ஃபங்க்ஷன் என்று வந்து விட்டாலே எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு ஒருத்தர் அல்ஃபாத்திஹா அப்படிவாரு, பாத்திரீங்களா, அல்ஃபாத்திஹா அப்படிவாரு. அல்ஃபாத்திஹான்னு சொன்ன உடனே அல்ஹம்து சூராவும் 3 சூராக்கள் ஓதுவாங்க, அப்புறம் ஒரு குட்டி துவா போட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ மீட்டிங், எவ்வளவோ மஷூரா, எவ்வளவோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்களே, அவர்கள் கலந்து கொண்ட ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில ரசூல்லா போனா கூட கூட யாரு போறது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கூடவே போவாங்க, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூடவே போவாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி முடிச்ச உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்ஃபாத்திஹா அப்படின்னு சொன்னாங்களா? காட்ட முடியுமா? என் அருமை ஆலிம்களே, உலமா பெருமக்களே, பாத்திஹாக்கள் ஓதக்கூடிய சகோதரர்களே, நீங்க ஏதாவது ஒரு ரசூல்லா அல் பாத்திஹா சொல்லி, சஹாபாக்கள் அல் பாத்திஹா சொல்லி ரசூல்லா ஓதினாங்களா? ஓதலையே. அப்படி ஓதாத ஒன்றை நான் மார்க்கம் என்ற பெயரால், நன்மை என்ற பெயரால், இபாதத் என்ற பெயரால் இதை ஓதுகிறோம் என்று சொன்னால் இது என்ன? பிதாத்து. பிதாத்து பண்ணக்கூடியவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், மலக்குமார்களால் சபிக்கப்பட்டவர்கள், நல்லோர்களால் சபிக்கப்பட்டவர்கள், நரகவாசிகள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்ப இன்னைக்கு புரிஞ்சுக்கிறேனே. அதே மாதிரி மேராஜ் கொண்டாடுறாங்கல்ல, மேராஜ் சொல்லிவிட்டு அன்னைக்கு இரவுல ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அன்னைக்கு பார்த்து மேராஜ் நோன்பு வைக்கிறாங்க. ரசூல் சாஸ்திரம் மேராஜ் இரவுக்கு என்னைக்கு போனாங்கன்னு அல்லாவுக்கு தாங்க தெரியும். எந்த ஆதாரம் மேராஜுக்கு போனாங்கன்னு இருக்குது? மேராஜ் நோ டவுட், மேராஜுக்கு போனாங்க, சந்தேகமே கிடையாது. ஆனால் எந்த மாசம் எந்த நாள் என்று தெளிவான, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க, இந்த மாசம் அல்லது அந்த மாசம் அல்லது அந்த மாசம் இந்த டேட்டு அந்த டேட்டு, பல டேட் இருக்கு, பல மாசம் இருக்குது, ஒரு டைம் போனாங்கன்னு இருக்குது. அப்ப எந்த டேட்டு எந்த மாசங்கிறது ரபுக்கு தான் வெளித்தேன். நம்ம கரெக்டா ரஜபு மாசம் 27 சொல்லுவோமா இல்லையா, ரஜபு மாசம் 27 என்று சொல்லி மேராஜ் நாள், மேராஜ் பயான், மேராஜ் நோன்பு என்று வைக்கிறோமே, அது என்ன அடுத்த விதாச்சு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பராத் இரவு கேள்விப்படுகிறீங்களா, பராத் இரவு ஷாபான் மாசத்துடைய அந்த 15 வந்துட்டா, இது பராத் இரவு அப்படிங்கிறாங்களே, சஹிஹான ஹதீஸ் எங்கேயுமே கிடையாது. அந்த ஷாபானுடைய 15 ரசூல் சாஸ்ல வந்து பராத் இரவுன்னு கொண்டாடினாங்க. குர்ஆன்ல பராத் இருக்குது சரியா, அதாவது சூரா தௌபா 9வது சூராவுடைய முதல் ஆயத்தே, பராஅத்து மினல்லாஹி வரசூலிஹி இலல்லதீன ஆஹத்து மினல் முஷ்ரிகீன், அந்த முஸ்லீம்கள் ஒப்பந்தம் செய்தவர்களே அந்த ஒப்பந்தத்தை விட்டும் அல்லாஹ் விலகி கொண்டான் என்பது பொருள். பராத் என்று சொன்னால் விலகி கொள்ளுதல், நீங்கி கொள்ளுதல் என்று பொருள். அப்ப பராத் என்று வச்சுக்கிட்டு அன்னைக்கு மூணு யாசின் ஓதுங்க. ஒரு யாசின் வந்து ஆயுள் நீடிச்சு போறதுக்கு, இன்னொரு யாசின் எதுக்கு? ரிஸ்க் அதிகமாகறதுக்கு. இன்னொரு யாசின் வந்து முசீபத் வராம இருக்கிறதுக்கு அப்படின்னு போடுறாங்களே. எங்கேயாவது குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராத் இரவு கொண்டாடுனாங்க, மூணு யாசின் ஓடுறாங்க, காட்ட முடியுமா? இப்ப பராத் இரவு கொண்டாடுவது அன்னைக்கு மறுநாள் பாத்தீங்களாக்கு நோம்பு வைப்பாங்க, அதெல்லாம் என்ன சேர்த்து பிதாத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்களாக்கு சுன்னத்து கல்யாணம் திருச்சி மாதிரி ஊர்களில் பெருசா பண்றது இல்லை நினைக்கிறேன். எங்கூர் மாதிரி எங்க ஏரிகளில் பாத்தீங்களாக்கு அந்த ஹத்தனா பண்றாங்களே அத கல்யாணங்குவாங்க, அது சுன்னத்து கல்யாணம். கல்யாணம் வயசுக்கு வந்து இந்த மாப்பிள்ள பொண்ணு கல்யாணம், அதனால கல்யாணம் சுன்னத்து பண்றது. என்ன பண்ண சொன்ன, குதிரைகளாம் பிடிச்சி அந்த பையனை ஜோடிச்சு குதிரைகளை ஏத்தி ஊர்வலம் போய் என்ன பண்ணுவாங்க, ஹத்தனா பண்ணுவாங்க. அப்ப சுன்னத்து என்பது வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணம். சுன்னத்து என்ன? வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணம். அந்த சுண்ணாவுக்கு ஊர் கல்யாண பத்திரிகையில அடிக்கிறாங்க, சுண்ணத்து கல்யாணம் பத்திரிகை அடிச்சு விருந்து வச்சு இந்த மாதிரி பண்றாங்களே, இது வந்து ஒரு சுண்ணத்துங்க. நான் கேக்குறேன், எந்த சுண்ணத்தை பண்றத பத்தி எந்த ஹதீஸ் வருதோ அதே ஹதீஸ்ல தான் நீங்கள் நகம் வெட்டி கொள்ளுங்கள், நீங்கள் தாடி வையுங்கள், சுண்ணத்தை பண்றது பத்தியெல்லாம் அந்த சுண்ணத்தை பண்றதை பத்தி வரக்கூடிய ஹதீஸ், நீங்கள் நகம் வெட்டுங்கள், நீங்கள் தாடி வையுங்கள், நீங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், மறைவிடத்தின் முடிகளை அகற்றிக் கொள்ளுங்கள், அக்குள் முடியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், சுண்ணத்து பண்ற பத்தியாளா, அப்பதான் எல்லாமே அந்த ஹதீஸ்ல தான் அப்படி வருது. சுண்ணத்து கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு விருந்து போடுறாங்கல்ல, இன்னொருத்தர் நகை வெட்டுறது சுண்ணத்தானே, அதே ஹதீஸ்ல வருது நகைவெட்டு கல்யாணம் அப்படின்னு வச்சா நீ ஏத்துக்கிறீங்களா? அது ஏத்துக்கிட முடியுமா? அப்ப சுண்ணத்து எப்படி ஒரு ஹத்தனா ஒரு சுண்ணத்தோ அது நகை வெட்டுறது சுண்ணத்து, அதை கல்யாணம் போடுறாங்க, அதற்கு ஊரு ஜமாத்து அஜர்த்தமார்கள் போய் பாத்தியா ஓதுறாங்க, அதுக்கு ஒரு விருந்து போடுறாங்க, இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரமா? இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல, இது வந்து அடுத்த விதாத்து. அதே மாதிரி பாத்தீங்களாக்கு பேரு வைக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, வைக்கிறாங்க இல்ல, பேரு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஆமினா பாத்தியமான வச்சுட்டு போறதுக்கு விட்டுவிட்டு என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு, அதுக்கு ஒரு அஜரத்தை கூப்பிட்டு, அதுக்கு ஒரு விருந்து போட்டு, அதுக்கு ஒரு பாத்தியா, எதுக்கெடுத்தாலும் ஒரு பாத்தியா பாத்தீங்களாக்கு, எதுக்கெடுத்தால் அது பாத்தியா அப்படின்னு சொல்லி போட்டு ஒன்ன பண்ணி போட்டு ஒண்ணு போயிடுறாங்களே. நான் கேட்கிறேன், மரியம் அலை இஸ்லாம் இல்லையா, மரியம் அலை இஸ்லாம் அவங்களுடைய வாப்பா யாரு? இம்ரான். அவங்க வாப்பா யாரு? இம்ரான். அவங்க அவங்களுடைய உம்மா யாரு? ஹன்னா. மாஷா அல்லா, அவங்க உம்மா பேரு வந்து ஹன்னா. மரியம் அலை இஸ்லாத்தை வந்து அவங்களுக்கு யாரு பேரு வச்சாங்கிறத குர்ஆன்ல சூரா ஆலை இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் 33-36 வசனத்தில் பேசுகிறான். அந்த காலத்துல மரியம் பிறந்தாங்கல்ல, அப்ப ஒரு நபி ஹயாத்தா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழக்கூடிய நபி யாரு? ஜக்கரியா அலை இஸ்லாம் ஹயாத்தா இருக்கிறாங்க, நெருக்கமான சொந்தக்காரவங்க, நெருக்கமான சொந்தக்காரவங்க ஜக்கரியா அலை இஸ்லாம் ஹயாத்தா இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, மரியத்தை பெற்றவனையுமே ஒரு நபி இருந்தும் பேர் வைக்கும் போது நபியை கூட கூப்பிடாம உம்மாவே பேர் வைக்கிறாங்க. இன்னி சம்மை துஹா மரியம் சொல்றாங்க. திருமறை குர்ஆன் பேசுகிறது, அப்ப பேர் வைக்கிறதுக்கு ஒரு நபி இருந்து நபியை கூட கூப்பிடாம உம்மாவா பேர் வச்சுட்டு போனாங்க குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொன்னா, அப்ப இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன? இப்படித்தான் வைக்கணுமே தவிர பேர் வைக்க பங்கு வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு பாத்தியா ஓரமுல, அதெல்லாம் என்ன விதாத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நிறைய நம்ம வாழ்க்கையில கொஞ்ச நஞ்ச விதாத்துகள் அல்ல, எக்கச்சக்கமான விதாத்துகளை சுண்ணத்துகளை செய்கிறோமோ இல்லையோ விதாத்துகளை அன்றாட நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த விதாத்துகளை நம்ம செய்யக்கூடாது, குறிப்பா ஆலிம்கள் செய்யக்கூடாது. ஆலிம்கள் செய்யக்கூடாது என்று சொன்னால் ஒண்ணு, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரும், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம், இது அல்லாஹ் சபிச்சது, ரசூல்லா சபிச்சது, மலக்குமார்கள் சபிச்சது அப்படின்னு அல்லாஹ்வுடைய பயம் வரணும். ஒருவேளை அல்லாஹ்வுடைய பயம் வரலன்னு வைங்களேன், நீங்க சும்மா விடாம அஜர்த்து இந்த மாதிரி துவா ஓரியல இப்படி ரசூல்லா ஓதுனாங்களா காட்டுங்க பாக்குறேன், நீங்க ஒவ்வொன்றுக்கு போய் நோண்டி நோண்டி இதுக்கு ஆதாரம் காட்டுங்க, இதுக்கு ஆதாரம் காட்டுங்க அப்படி நீங்க கேட்டீங்களாக்க, அவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாரோ இல்லையோ உங்களுக்கு பயந்து என்ன செய்வாரு, அவரே குறைக்க குறைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால என் அருமை சகோதரர்களே, இந்த மாதிரி விதாத்துகள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்க, நான் மாற்று மத கலாச்சாரம் நிறைய நம்ம பண்றோம், நான் அதை சுருக்கமா சொல்லி போட்டு சகாபாக்கு இந்த விதாக்கு விஷயத்தை எப்படி சொல்லிட்டு போயிடுறேன். ஆரத்தி எடுக்கிறோம்ல, இந்த ஆரத்தி ஆரத்தி கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ள பொண்ணு வெளி ஊர்ல இருந்து வர்றாங்க, எல்லாம் பொண்ணை கல்யாணம் முடிச்சு அது வெளிநாட்டுல இருந்து போட்டு வெளிநாட்டுல வருது வைக்கல, நம்ம மக்கள் நம்ம மக்கள் ஆமினா பாத்திமா ஹதீஜா என்ற பெயர் வைத்துக் கொண்டு என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து உள்ள வரவிருக்கிறாங்கள. ஆரத்தி எடுப்பது இஸ்லாமிய கலாச்சாரமா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தாங்களே, ரசூலுல்லாஹ் பாத்திமா நாயகி உயிருக்கு உயிரை நேசித்தாங்களே, பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் ஆரத்தி எடுத்தாங்க, இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? மாட்டு மத மக்களுடைய கலாச்சாரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பெண்களே மெட்டி போட்டிருக்கிறாங்க, நம்ம பெண்களே மெட்டி போட்டிருக்கிறாங்க, மெட்டி போட்டுக்கிட்டு பள்ளிக்கு வர்றாங்க. மெட்டி போடுவது யாருடைய கலாச்சாரம்? சரியா, அது மாட்டு மத கலாச்சாரம். அதுலயும் மெட்டி வந்து சில பேர் வந்து வெளியில போடுறாங்க, கொஞ்சம் காசு ஜாஸ்தியா இருந்தா தங்கத்திலேயே மெட்டி போடுறாங்க. அந்த மெட்டி என்பது ஒரு மாற்று மத கலாச்சாரம். ஏன் மெட்டி போடுறாங்க? கல்யாணம் ஆயிருச்சுங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுக்கு, புரியுது? அது அடையா. நான் கேக்குறேன், ரோட்ல போற பொண்ணுடைய காலை பாத்துக்கிட்டாவோ போகணும்? இது கல்யாணம் முடிச்சா முடியலையா? நீ பார்த்த வேலையை பார்த்து போய்கிட்டு ஹதீஸ் வருது, புரியுதா? காலை பார்த்து மெட்டி போட்டா கல்யாணம் முடிச்சவங்க, மெட்டி போறேன்னா கல்யாணம் முடிக்காதவங்க அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு கலாச்சாரம் வச்சுக்கிறாங்க. அதை வச்சு நம்ம ஹதீஜாக்கள் பாத்தியமாக்கள் மெட்டி போடுகிறோமே, அது என்னது? அடுத்த மாட்டு மத கலாச்சாரம். அதை தாண்டி பார்த்து எல்லாரும் கருகுமணி கட்டுறாங்கல்ல, கட்டுறாங்கல்ல, கருகுமணி வந்து யாருடைய கலாச்சாரம்? தாலி. அவங்க வந்து தாலி, நம்ம என்ன கருகுமணி? அவங்க எப்படி தாலியை பொத்தி பொத்தி வச்சிருப்பாங்களோ, குளிக்க போதும் அது அந்த மஞ்சளை போட்டு போட்டு என்ன செய்வாங்க, அது சரி பண்ணி சரி பண்ணி வச்சுக்கிடுவாங்களோ. அந்த தாலி அறுந்து அறுந்து போச்சுன்னா உடஞ்சு போச்சுன்னு வைங்க, தாலி அறுந்து போச்சு அப்படின்னு சொன்னா தாலி அறுந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, தாலி அறுந்து போச்சுன்னு சொன்னா மாப்பிள்ள மூத்தா போயிருவாராம், புரியுதா? மாப்பிள்ள மூத்தா போய் தாலி அறுந்து போச்சுன்னு போயிரும் அப்படிங்கறதுக்காக. அதை என்ன சொன்ன, தாலி பெருகி போயிருச்சு, நிசமா அறுந்து போயிருச்சு. நம்ம எல்லாமே பிராடு தானே, என்ன பண்றது? சாதாரண ஒரு துணியத்துக்கு போத்துவான், சாதாரண துணியத்துக்கு போத்திப்பிட்டு பொன்னாடை போத்தினாள், சரியா? எல்லாம் இந்த அரசியல் கலாச்சாரம் இல்ல, ஏமாத்து கலாச்சாரங்க. துணிய போட்டு அது பொன்னான உள்ள ஆடையா? பொய். அதே மாதிரி பாத்தீங்களா, தாலி வந்து உடஞ்சு போயிருச்சுங்க, உடஞ்சு போன தாலி அருந்து போச்சுன்னு சொல்லாம என்ன சொல்றது, தாலி பெருகி போயிருச்சு. அது அப்படி நம்ம மக்கள் காப்பி அடிச்சு என்ன பண்றது, அப்படி கருகுமணி மஞ்ச கயிறு போட்டா அந்த மாதிரி போயிருமில்ல சில ஊர்கள்ல, அரியலூர் மாதிரியான ஊர்கள்ல முஸ்லிம்கள் முஸ்லிம் பெண்களே என்ன பண்றாங்க, மஞ்ச கயிறு போடுறாங்க, அது அப்படியே காப்பி அடிச்சு அப்படியே காப்பி அடிச்சு அரியலூர் மாதிரி சில ஊர்கள்ல பண்றாங்க. எங்கூர் மாதிரியான சில ஊர்கள்ல பாத்தீங்களாக்கே இல்ல, 100% காப்பி அடிக்க வேணாம், ஒரு 50-50 அடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு மஞ்ச கயிறு போடாம கருகுமணி போடுறது அப்படின்ட்டு. கருகமணி உடஞ்சு போச்சுன்னு வைங்களேன், அது உடஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க, பெருகி போயிருச்சு, அதை மாப்பிள்ள மாதிரி வச்சுக்கிடுவாங்க. அவங்க அக்கா தங்கச்சிக்கு ஏதாவது வேணும்னு சொன்னா மத்த நகையெல்லாம் கொடுப்பாங்க, சரியா? அதை விட பெரிய பெரிய நகையெல்லாம் தூக்கி கொடுப்பாங்க. கருகமணி என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. கருகமணி கொடுத்த என்ன அர்த்தம், மாப்பிள்ளைய மாத்தன மாதிரி, இவங்க கருகமணி அவங்க சுத்திக்கு போட்டா இவங்க மாப்பிள்ளைய அவங்களுக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு அப்படியே மாற்று மத கலாச்சாரத்தை அப்படியே ஃபாலோ பண்றாங்களே, இது வந்து அடுத்த தப்பு. அது மாதிரி கல்யாணத்தை மாலை போடுறாங்கல்ல, அதனால இஸ்லாமிய கலாச்சாரமா? அது தப்பு. நம்ம வாழ்க்கையை நீங்க பாருங்கள, தூங்கி முழிச்சதுல இருந்து தூங்குற வரையிலும் பாத்தீங்களாக்கு சுண்ணத்துகள் பண்ணுவதை விட விஜாத்தி என்ன செய்யறோம், ரொம்ப ஜாஸ்தியா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் விஜாத்திகள் எப்படி இருந்தாங்கிறதுக்கு ஒரு 2-3 வரலாறு சொல்லி டைம் ஆயிடுச்சோ, வேக்குதோ சூடா இருக்கோ இல்லையா? சரி, ஒரு 2-3 செய்தி என்ன சஹாபாக்கள் விஷயமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். திருமீதியில ஹாக்கிமில விதாத்தி விஷயமா ஒரு வரலாறு வருது. ஒரு சஹாபிங்க அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹு அன்ஹு, சஹாபி யாரு? அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹு அன்ஹு, யாருடைய மகன்? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், சரியா? அவங்களுடைய மகன் இப்னு உமர் அலி அல்லாஹு அன்ஹு. அவங்க கிட்ட ஒருத்தர் தும்முனாரு, தும்மி என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லா சொல்லணும். அதை கேட்டவர் என்ன சொல்லணும், எர்ஹமக்கல்லா சொல்லணும். அதை கேட்ட சம்பந்தப்பட்ட தும்னால் என்ன சொல்லணும், இது எப்படி இருக்குன்னா, நான் சின்னவழி பேட்டையில தான் ஹாதிசா முடித்தேன். எங்க அஜயத்தை வந்து நாங்கள் 10 பேர் இருந்தோம் வைங்களா, ஹாதிசாக்கள் 10 பேரையும் ஒன்னா வச்சு பாடம் கேட்பாரு, சரியா? 10 பேர் ஒன்னா பாடம் சொல்லும் போது தைரியமா போய் பாடம் சொல்லுவோம், திடீர்னு பண்ணுவான்னு சொன்னா தனி அவரை நீ மட்டும் வாங்குவார், சரியா? நீ மட்டும் ஒன்று சுருங்குவாரு கைகால ஆடும். பத்து பேர் கூட்டத்தோடு போயிருந்தாங்கிற மாதிரி இல்லையா, அது மாதிரி அடிச்சு விட்டுருலாம், தனியா கேட்ட மாட்டிக்கிடுவான். அப்ப தும்மனவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும், கேட்டவர் இரஹமக்கல்லாஹ் சொல்லணும், அதை கேட்ட சம்பந்தப்பட்ட தும்மியவர் யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலகும், யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலகும். தும்மனவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லாம அவர் சொன்னாரு அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் என்று சொன்னார். அப்படி ஹதீஸ் வருது, அப்படி வரலாறு. உமர் அலி இப்னு உமர் இருக்கிறாங்க, தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரு அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு பயான் செய்யற மாதிரி அலா ரசூலில்லாஹ் அப்படின்றாரு. இப்படி செய்யலாமா சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான் சொன்னாங்க, இவர் சேர்த்து வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அல்லாஹ் சேர்த்து சொல்றாரு. இதை கேட்டவனிய சஹாபி எப்படி படுறாரு சொல்லுங்க? லா மா அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கதா ஹாதிஹில் பிதா, இப்படி நீ சொல்லாதே, ரசூலுல்லாஹ் இப்படி எங்களுக்கு கற்று தரவில்லை, இது என்னவாக இருக்கிறது, பிதாத்தாக இருக்கிறது. என் அருமைய சகோதரர்களே, தாய்மார் சஹாபாக்கள் பிதாத்து வந்துட கூடாதுங்கிற விஷயத்துல ஒரு வார்த்தையை கூட கூட்டிட கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு கவனமா இருந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதார. அது மாதிரி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, நான் இஹ்ராம் கட்டணும் எங்க போய் கட்டணும்னு கேட்டாரு மதீனாவுல. அவங்க சொன்னாங்க ஜுல்ஹைராவுல போய் கட்டு, ஜுல்ஹுலைஃபா அங்கே போய் கட்டு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டாரு, ஜுல்ஹுலைஃபாவுக்கு போறதை விட மஸ்ஜூ நபவி அதை விட சிறந்த பள்ளிவாசல் இல்லையா சொல்றார். அவரு ஜுல்ஹுலைஃபாவுக்கு போறதை விட மஸ்ஜூ நபவி அதை விட, ஏன்னா ஜுல்ஹுலைஃபா வந்து மீக்க ஹரமை தாண்டி இருக்குது, ஜுல்ஹுலைஃபா எங்க இருக்குது, ஹரம தாண்டின உடனே ஜுல்ஹுலைஃபா வரேன். மஸ்ஜூ நபவி வந்து ஹரமுக்குள்ள இல்லையா, புனித பூமி இல்லையா, அது மஸ்ஜூ நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய கபரு கிட்ட நின்று நான் என்ன செய்ய போறேன், இஹ்ராம் கட்ட போறேன் அப்படின்னு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார். அதுக்கு சொல்லுவாங்க, லா நீ அப்படி செய்யாதே, நீ என்ன செய்யாதே, அந்த மாதிரி பண்ணாதே, லா தஃபல் அப்படி செய்ய வேண்டாம், இன்னி அஹ்ஷா அலைக்கல் ஃபித்னா, இப்படி ஃபித்னாக்களை பிதாத்துகளை நீ உருவாக்கி விடுவாயோ என்று நான் அஞ்சுகிறேன். மஸ்ஜூ நபவியில் இஹ்ராம் கட்டாது, எங்க போய் இஹ்ராம் கட்டு, ரசூலுல்லாஹ் கட்டாங்க ஜுல் ஹலைஃபா அங்க போய் கட்டுன்னு சொன்னாங்க இருக்குது. அப்ப ஜுல் ஹலைஃபாவை விட மஸ்ஜூ நபவி பெரிய பள்ளிவாசலாக சிறந்த புனிதமான பள்ளிவாசலா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் பண்ணியதை தான் பண்ணணும், அதுக்கு மாத்தமா பண்றது தப்பு பிதாத்து பாவங்கிறதுக்கு அடுத்த வரலாறு ஒரே ஒரு வரலாறை சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்களா சந்தோஷம் பண்ணுங்களா? சரியா, ஒரே ஒரு வரலாறை சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், சயீது பின் முசையப் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, பெரிய தாபிய தாபியனுடைய தலைவன், இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சயீது பின் முசையப் ரஹிமஹுல்லாஹு அலைஹி கேள்விப்பட்டதில்லையோ, சொன்னல்லங்க கேட்டீங்கல்ல. இவர் வந்து யாருடைய மாணவர் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் இவ்வளவு பெரிய சஹாபாக்கள், இந்த மாதிரி சஹாபாக்கள்கிட்ட பாடம் படித்த மூத்த தாபிய யார் என்று சொன்னால், யாரு, சயீது பின் முசையப் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இவங்க ஒன்னா மஸ்ஜித் நபவியில் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் சுபுஹு வருவாரு, சுபுஹு தொழுகையுடைய இந்த மூணு சுன்னத்துக்கு பத்தியாரா, மூணு சுன்னத்தை என்ன பண்ணான்னு சொன்னா, ரெண்டு ரகாத்து தொழுது போட்டு சலாம் கொடுத்து போட்டு என்ன பண்ணாரு, அடுத்த ரெண்டு ரகாத் தொழுவ தக்பீர் கட்ட போறார். சுபுஹுக்கு மூணு சுன்னத் எத்தனை, ரெண்டு தானே, டைம் இருக்குது, நீங்கள் நாலு தொழுவலாமா கூடாதா, டைம் இருக்குது பாய், தொழுக தானே பாய், கூடாதானே. அவர் வந்து சீக்கிரமா வந்துட்டாரு, ரெண்டு ரகாத் மூணு சுமந்து தொழுது போட்டாரு, அப்புறம் மூணாறு ரகாத்துக்கு தக்பீர் கட்ட போறாரு. தக்பீர் கட்ட போகும்போது இந்த சயீது பின் முசையப்ங்கிற இந்த பெரிய தாபியை சொன்னாங்க, லா இப்படி செய்யாத, நீ ரெண்டு ரகாத்த மூணு சுன்னத்து அதுக்கு மேல தொழுவாத அப்படின்னு தடுத்தாங்க. தடுத்த உனையும் அவர் அந்த தாபியிட்ட கேட்கிறாரு, ஐயோ அஸ்ஸிபல்லாஹு அலஸ்ஸலா, நான் தொழுவதின் காரணத்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா அதாபு செய்வானா, தொழுவதானே செய்யறேன் நல்லதானே, நான் தொழுவறனால அல்லாஹ் எனக்கு அதாபு செய்வானா அப்படின்னு அவர் கேட்டாரு. அதுக்கு இந்த தாபி சொன்னாரு, லா நீ தொழுவதால் அல்லாஹ் உனக்கு அதாபு செய்ய மாட்டான், வலாக்கின் யுஅஸ்ஸிபுக, மாறாக உனக்கு அல்லாஹ் அதாபு தருவான், அலா கிலாஃபி சுன்னா, எதுக்காக சுன்னாவுக்கு மாற்றமாக பண்ணுகிறாய, சுன்னாவுக்கு மாற்றமாக நீ பண்ணக்கூடிய காரணத்தால அல்லாஹ் உனக்கு என்ன கொடுப்பான், அதாப கொடுப்பான் என்று சயீத் இப்னு முஸய்யிப் சொல்றாங்க என்று வரலாறு பைஹக்கில் இமாம் பைஹக்கி இந்த வரலாறு பதிவுபட்டிருக்கிறாங்களே. எதுக்கு இதுகள் அங்கே அல்ஹம்துலில்லாஹ் வட்டு சொல்லாம வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாண்டாரு, இங்க துல் ஹுலைஃபா போய் இஹ்ராம் கட்டாம அதை விட சிறந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி தானே அங்கே இஹ்ராம் கட்டுறாரு. இங்க வந்து ரெண்டு ரக்காத்து முன் சுன்னா சொல்லுவாங்க, நாலு ரக்காத்து சொன்னாரு, இதெல்லாம் சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்களா மறுத்தாங்கல்ல, சுன்னா பிதாத்துனாங்கல்ல. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் என்ற பெயரால் எதை சொன்னாங்களோ எதை செஞ்சாங்களோ எதை அங்கீகரித்தாங்களோ அதான் என்ன சுன்னத்து. எதை செய்யவில்லையோ சொல்லவில்லையோ அங்கீகரிக்கவில்லையோ அவைகளை மார்க்கம் என்ற பெயர்வை போவே செய்வது பிதாத்தாக இருக்கிறது. அந்த பிதாத்தை ஒண்ணு அல்லாஹ் ஏத்துக்கற மாட்டான். ரெண்டு பிதாத்து பண்றவங்க அல்லாஹ்வால் தவிக்கப்பட்டவங்க, மூணாவது அவர்கள் நரகவாசிகள் என்பதை சொல்லி எப்படி இந்த பிதாத்தை பற்றி சஹாபாக்கள் இந்த பயான ஹதீஸ்களை கேட்கும் போது இனிமே பிதாத்துகளே பண்ண மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு பயந்தாங்களோ, பிதாத்து இல்லாத வாழ்க்கை சுன்னத்தான வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ, அது போன்றே எந்த விதமான மாற்று மத கலாச்சாரங்களோ பிதாத்துகளோ கலப்படம் இல்லாமல் நூத்துக்கு நூறு சதவீத சுன்னத்தான வாழ்க்கை வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார்.